வணக்கம், நான் கவிதா. இது பொன்னியின் செல்வன் பாட்காஸ்ட். போன எபிசோடில் நாம் வந்தியத்தேவன் கடம்பூர் மாளிகையிலேருந்து கிளம்பிட்டார்னு பார்த்தோம். அவர் ஆற்றை கடக்கிறதுக்காக ஒரு பரிசலில் ஏறினார், அதில் ஆழ்வார்க்கடியானும் வந்து ஏறிட்டார்னு பார்த்தோம். அதோடு அந்த சாப்டர் முடிஞ்சுது. இந்த சாப்டரில் நாம் இன்னும் சில கேரக்டர்ஸோட இன்ட்ரடக்ஷன் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 10, குடந்தை ஜோதிடர். நாம் இதுக்கு முன்னாடி சாப்டர்ஸில் பொன்னி நதியோடைய அழகையும் சிறப்பையும் பார்த்தோம். அந்த பொன்னி நதி கடலில் கலக்கிறதுக்கு முன்னாடி உருவான ஆறுகளில் ஒன்று தான் அரிசல் ஆறு. அந்த அரிசல் ஆறில் ஒரு படகு போயிட்டுருக்கு. அது ஒரு அன்னப்பறவை வடிவத்தில் நல்ல கலர்ஃபுல்லான ஒரு படகு. அதில் நிறைய அழகான பெண்கள் இருக்காங்க. அவங்களில் நட்சத்திரங்களுக்கு நடுவில் இருக்க முழு நிலவு மாதிரி அவ்வளோ அழகாக ஒரு பெண் இருக்காங்க. அவங்களுக்கு பக்கத்தில் ஒரு அழகான பெண் கையில் வீணையோட இனிமையான பாடல்கள்லாம் பாடிட்டு வராங்க. அப்போ அந்த நதி கூட சலசலப்பே இல்லாமல் அமைதியாக இருந்தது. அப்போ பறவைகள் கூட கத்தலை. ஸோ அவங்களுடைய பாட்டும் அதோடு கலந்து வந்த வீணை இசையும் அவ்வளோ இனிமையாக இருந்ததுதான். அந்த படகு அப்படியே மிதந்து வந்து கரையோரமாக நின்றுச்சான். அதிலிருந்து ரெண்டு பெண்கள் இறங்கினாங்க. அவங்களில் ஒருத்தங்க 7 உலகத்தையும் ஆள்ற ராணி மாதிரி நல்லா கம்பீரமான தோற்றத்தோடு இருந்தாங்க. இன்னொருத்தவங்க வீணை வாசித்த பெண். ரெண்டு பேருமே ரொம்ப அழகு. அந்த கம்பீரமான தோற்றத்தில் இருந்தவங்க தான் சுந்தர சோழ மகாராஜாவோட மகள் குந்தவை. சரித்திரத்தில் ராஜராஜன் அப்படின்னு புகழ் பெற்ற அருள்மொழிவர்மருடைய சகோதரி. அரசிலங்குமாரி, இளைய பிராட்டி அப்படின்னு மக்களால் போற்றப்பட்டவங்க. ராஜராஜனுடைய மகனான ராஜேந்திரனை எடுத்து வளர்த்து வீராதி வீரனாக்கின பெண்மணியும் இவங்க தான். இன்னொருத்தங்க குந்தவை பிராட்டியோடு இருக்க பாக்கியத்தை பெற்ற கொடும்பாளூர் சிற்றரசர் குலப்பெண். பிற்காலத்தில் இணை இல்லாத பாக்கியத்தை பெற போகிறவங்க. இந்த ரெண்டு பெண்களும் படகுலேருந்து கரையில் இறங்கினாங்கல்ல, அப்போ குந்தவை மற்ற பெண்களை பார்த்து, நீங்கள் இங்கேயே இருங்கள், ஒரு நாளிகை நேரத்தில் திரும்பி வந்து விடுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தோழி பெண்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்க சிற்றரசர்கள் அரண்மனையில் பிறந்த அரசிலங்குமாரிகள் தான். குந்தவை தேவிக்கு ஃப்ரெண்டாக இருக்கிறது பெரிய பாக்கியம்னு நினச்சி பழையறை அரண்மனைக்கு வந்தவங்க. இப்போது அவங்களில் ஒருத்தியை மட்டும் குந்தவை அழைச்சிட்டு போகிறத பார்த்து அவங்க கண்கள்லாம் ஏமாற்றம்தான். கரையில் குதிரையை கட்டின ஒரு வண்டி இருந்துச்சு. அதில் வானதியும் குந்தவையும் ஏறி உட்காந்துட்டாங்க. வண்டி வேகமாக கிளம்பிச்சு. அக்கா, நாம் எங்கே போகிறோம், எனக்கு சொல்லலாம்ல அப்படின்னு வானதி கேட்குறாங்க. சொல்லாமல் என்ன, குடந்தை ஜோதிடர் வீட்டுக்கு தான் போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க குந்தவை. ஜோதிடர் வீட்டுக்கு எதுக்காக போகிறோம், எதை பற்றி கேட்க போகிறீங்கக்கா அப்படின்னு கேட்டாங்க வானதி. வேறு எதுக்காக, உன்னை பற்றி தான் கேட்க போகிறோம். கொஞ்ச காலமாகவே நீ பிரம்மை பிடிச்ச மாதிரி இருக்க, உடம்பும் மெலிஞ்சிட்டே போகுது. உனக்கு எப்போ இந்த பிரம்மை நீங்கும், உடம்பு எப்போ சரியாகும்னு கேட்க தான் போகிறோம். அக்கா, என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, என்னை பற்றி கேட்குறதுக்குனா போகவே வேண்டாம், திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க வானதி. இல்லைடி, அதெல்லாம் இல்லை, உன்னை பற்றி கேட்க போகல, என்னை பற்றி கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க குந்தவை. உங்களை பற்றி என்ன கேட்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க வானதி. எனக்கு கல்யாணம் ஆகுமா, இல்லை கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருக்க போகிறேனா, அதான் கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க குந்தவை. அக்கா, இதை பற்றி ஜோசியர்கிட்ட போய் ஏன் கேட்கணும், உங்கள் மனசை தானே கேட்கணும். நீங்கள் தலை அசிச்சா போதும், இமயமலையிலேருந்து குமரி முனை வரைக்கும் இருக்க ராஜாக்கள்லாம் போட்டி போட்டுட்டு வரமாட்டாங்களா, ஏன் கடல் கடந்த தேசத்துலேருந்து கூட வருவாங்க. அவங்களில் யார் உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற அதிர்ஷ்டசாலின்னு நீங்கள் தானே தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க வானதி. வானதி, நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு வச்சுக்கிட்டாலும் அதுக்கு ஒரு தடை இருக்குது. எந்த தேசத்து அரசகுமாரனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவனுடைய நாட்டுக்கு போக வேண்டிய வரும்டி. என்னால் இந்த பொன்னி நதி பாயிற சோழ நாட்டை விட்டு போக முடியாதுடி. வேறு நாட்டுக்கு போகிறது இல்லைன்னு நான் சபதம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க குந்தவை. இதெல்லாம் ஒரு தடையா, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற ராஜகுமாரன் உங்கள் கால்லேயே விழுந்து கிடக்க மாட்டாரா, இங்கேயே இருக்க சொன்னாலும் இருந்துட போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க வானதி. ஆஹா, வேறு தேசத்து ராஜகுமாரனை நம்ம ஊர்லேயே வச்சுக்கலான்னு சொல்கிறியா, அதனால் என்னென்ன தொல்லைங்க வரும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க குந்தவை. எப்படியும் பெண்ணாக பிறந்தா ஒரு நாள் கல்யாண பிரார்த்தனை செஞ்சுத்தானே தீரணும் அப்படின்னு கேட்டாங்க வானதி. அப்படின்னு ஒரு சாஸ்திரத்துலேயும் சொல்லலடி வானதி. ஔவையாரை பாரு, அவங்க கண்ணியாக காவியோட அணிஞ்சு பல காலம் உயிரோடு இல்லையா அப்படின்னு கேட்டாங்க குந்தவி. ஔவையார் சின்ன வயசுலேயே கடவுள் வரத்துனால கிழவியாக மாறினாங்க, நீங்கள் அப்படி ஆகலையே அப்படின்னு கேட்டாங்க வானதி. சரி, அப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் யாருமே இல்லாத சோழ நாட்டு வீரன் ஒருத்தனை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன். அப்படிப்பட்ட வீரனுக்கு ராஜ்யமே இருக்காதுல்ல, என்ன அடைச்சிக்கிட்டு அவன் அவ தேசத்துக்கு போகணுன்னு சொல்ல மாட்டான், இங்கேயே சோழ நாட்டிலே இருந்துடுவான் அப்படின்னு சொன்னாங்க குந்தவை. அக்கா, அப்படின்னா இந்த சோழ நாட்டை விட்டு போக மாட்டிங்களே? ஒரு நாளும் போக மாட்டேன், சொர்க்கத்துக்கே என்னை அரசியாக்கிறதா சொன்னால் கூட போக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க குந்தவை. இன்னைக்கு தான் என் மனசுக்கு நிம்மதி அப்படின்னு சொன்னாங்க வானதி. ஏண்டி அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டாங்க குந்தவை. நீங்கள் வேறு நாட்டுக்கு போனால் நானும் உங்களோட வந்தே தீரணும், உங்களை விட்டு பிரிஞ்சு என்னால் இருக்கவே முடியாது, அதே சமயம் இந்த சோழ நாட்டையும் விட்டு என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க வானதி. கல்யாணம் ஆனால் நீ பிரிஞ்சு போய் தானே ஆகணும் அப்படின்னு கேட்டாங்க குந்தவை. நான் கல்யாணமே செஞ்சுக்க போகிறதில்லக்கா அப்படின்னு சொன்னாங்க வானதி. அடியே, எனக்கு சொன்ன உபதேசம்லாம் எங்கே போச்சு? உங்களை போலவா நானு? அடியே, எனக்கு எல்லாம் தெரியும்டி, ஏன் கண்ணில் மண்ணை தூவலான்னு பார்க்குறியா? உனக்கு சோழ நாட்டு மேலே அபிமானம் கிடையாது, நீ ஆசை வச்சிருக்க சோழ நாடு வாழும் வேலும் தாங்கிக்கிட்டு ஈழ நாட்டுக்கு யுத்தத்துக்குள்ளே போயிருக்கு, உன் விஷயம்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா அப்படின்னு கேட்டாங்க குந்தவை. அக்கா, நான் அவ்வளோ முட்டாள் இல்லை, சூரியன் எங்கே காலை பனித்துளி எங்கே, சூரியனுடைய நட்பு வேணும்னு பனித்துளி ஆசைப்படலாமா அப்படின்னு கேட்டாங்க வானதி. பனித்துளி சின்னது தான், சூரியன் பெருசு தான், பிரகாசமானது தான், ஆனால் பனித்துளி அப்படிப்பட்ட சூரியனையும் சிறப்பிடிச்சு வச்சுக்கலையா அப்படின்னு கேட்டாங்க குந்தவை. அப்போ வானதி உற்சாகமாக, அப்படியா சொல்கிறீங்க, பனித்துளி கூட சூரியனை அடையலான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டா. திடீர்னு மனசு மாதிரி, பனித்துளி ஆசைப்படுது, சூரியனை சிறப்பிடிக்குது, ஆனால் பலன் என்ன? கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அதுக்கான தண்டனை அடைஞ்சிருது, வெயிலில் காஞ்சி இருந்த இடமே தெரியாமல் போயிடுதுல்ல அப்படின்னு கேட்டாங்க வானதி. அது தப்பு, மறைஞ்சு போன பனித்துளி காலையில் திருப்பியும் வந்துடுதில்ல அப்படின்னு கேட்டாங்க குந்தவை. அக்கா, இதெல்லாம் என்ன நீங்கள் சமாளிக்கிறதுக்காக சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாங்க வானதி. அப்படின்னா உன் மனசில் ஏதோ குறை இருக்குன்னு சொல்லு, இத்தனை நாள் இல்லவே இல்லைன்னு சாதிச்சியே, அதனால தான் குடந்தை ஜோதிடர்கிட்ட போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க குந்தவை. என் மனசில் குறை இருந்தால் அதை பற்றி கேட்க ஜோசியர்கிட்ட ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி வானதி பெருமூச்சு விட்டாங்க. குடந்தை ஜோசியரோட வீடு அந்த நகரத்தில் ஒரு மூலையில் இருந்த காளி கோயிலுக்கு பக்கத்தில் இருந்துச்சு. குடந்தை நகருக்குள்ளே போகாமல் நகரை சுற்றிட்டு போய் அந்த ரதம் ஜோசியர் வீட்டு முன்னாடி நின்றுச்சு. அந்த வண்டியை ஓட்டினவர் அவ்வளோ வேகமாக அந்த இடத்துல போய் நின்னதை பார்த்தா நிறைய தடவை அவர் அங்கே வந்திருப்பார் போல இருக்கு. வீட்டு வாசலில் ஜோசியரும் அவருடைய அசிஸ்டண்ட்டும் இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஜோசியர் ரொம்ப மரியாதையோடு வந்தவங்கள வரவேற்றார். ஜோதிடரே, இந்த நேரத்தில் உங்களை தேடி வேற யாராவது இங்கே வருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க குந்தவை. வரமாட்டாங்க தாயே, இப்போதெல்லாம் என்னை தேடி அதிகம் பேர் வர்றதே இல்லை, உலகத்தில் கஷ்டம் அதிகமாக இருந்தால் தானே ஜோசியரை தேடி வருவாங்க, உங்களுடைய தந்தை சுந்தர சோழருடைய ஆட்சியில் மக்கள் கஷ்டமே இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்க, என்னை தேடி ஏன் வரப்போகிறாங்க அப்படின்னு சொன்னார் ஜோசியர். அப்படின்னா எனக்கு ஏதோ கஷ்டம் இருக்கிறதுனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க குந்தவை. இல்லை இல்லை, பழையறை மன்னருடைய மகளுக்கு கஷ்டம்னு எவனாவது சொல்லுவானா? உலகத்தில் மக்களுக்கு கஷ்டமே இல்லாமல் போயிடுச்சு, இந்த ஏழை ஜோசியனுக்கு மட்டும் கஷ்டம் வந்திருக்கு, அதனால் இந்த ஏழையுடைய கஷ்டத்தை தீர்க்க கடவுள் மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க தாயே. வாங்க எங்கள் குடிசைக்குள்ளே வாங்க, உங்களை இங்கேயே நிறுத்தி வைக்கிறத நான் பண்ணுற பெரிய அபச்சாரம் அப்படின்னு சொன்னார் ஜோசியர். வண்டி ஓட்டிட்டு வந்தவரை பார்த்த குந்தவை, ரதத்தை கோவிலுக்கு சமீபத்தில் கொண்டு போய் ஆலமரத்தின் நிழலில் நிறுத்தி வை அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் குந்தவையும் வானதியும் ஜோசியர் வீட்டுக்குள்ளே போனாங்க. ஜோசியர் அவருடைய அசிஸ்டண்ட்டை பார்த்து, வாசலில் ஜாக்கிரதையாக நில்லு, யாரும் உள்ளே வராமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னார். அரசகுமாரி வராங்கன்றதுக்காக ஜோசியர் வீடை அழகுபடுத்தியிருந்தாங்க. சுவரில் கடவுள் படங்கள்லாம் அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு, விளக்கேத்தி வச்சுருந்தாங்க, அங்கங்கே கோலங்கள்லாம் போட்டிருந்தாங்க. ராசி சக்கரம் போடப்பட்ட பலகைகளும் ஓலைச்சுவடிகளும் அங்கங்கே எரிஞ்சு கிடந்தது. வந்திருந்த ரெண்டு பெண்களும் உட்கார்ந்த அப்புறமா ஜோசியரும் அவர் இடத்துல உட்காந்தார். அம்மா, வந்த காரியம் என்னன்னு தயவு செஞ்சு சொல்லணும் அப்படின்னு கேட்டார் ஜோசியர். ஜோசியரே, அதையும் உங்களோட ஜோசியத்தால் தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டாங்க குந்தவை. ஆகட்டும் தாயே அப்படின்னு ஜோசியர் கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் ஏதோ மந்திரம் ஜபிச்சார். அப்புறம் கண்ணை திறந்து பார்த்து, இந்த பெண்ணோட ஜாதகத்தை பற்றி கேட்க தான் முக்கியமாக வந்திருக்கீங்கன்னு தேவி பராசக்தியோட அருள் சொல்லுது தாயே, உண்மைதானா அப்படின்னு கேட்டார் ஜோசியர். ஆஹா, பிரம்மாதம், உங்களோட சக்தியை என்னன்னு சொல்கிறது. ஆமாம் ஜோசியரே, இந்த பொண்ணை பற்றி கேட்க தான் வந்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இவ பழையறை அரண்மனைக்கு வந்தா, வந்து 8 மாத காலம் ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தா. என்னுடைய தோழிகள்லேயே இவ தான் சிரிப்பு விளையாட்டுன்னு கலகலப்பாக இருப்பா. 4 மாதமாக இவளுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அடிக்கடி சோர்த்து போகிறா, பிரம்ம பிடிச்ச மாதிரி இருக்கா, சிரிப்பையே மறந்துட்டா, உடம்புக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறா. இவளை பெற்றவங்க நாளைக்கு வந்து கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க குந்தவை. தாயே, கொடும்பாளூர் அரசருடைய மகள் தானே இவங்க, இவங்களுடைய பேர் வானதி தானே அப்படின்னு கேட்டார் ஜோசியர். ஆமாம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க குந்தவை. இந்த அரசிலங்குமாரியோட ஜாதகம் கூட என்கிட்ட இருக்குது, சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி ஜோசியர் அவர் பக்கத்தில் இருந்த ஒரு பழைய பெட்டியை திறந்து தேடினார். அதிலிருந்து ஒரு ஜாதக குறிப்பை எடுத்து கவனமாக பார்த்தார். இதோடு இந்த சாப்டர் முடியுது. வானதி மேலே குந்தவைக்கு ஏன் இவ்வளோ அக்கறை? ஜோசியர் வானதியை பற்றி என்ன சொல்ல போகிறாரு? ஆமாம், வந்தியத்தேவனும் ஆழ்வார்க்கடியானும் என்ன ஆனாங்க? இதெல்லாம் வரப்போகிற எபிசோட்ஸில் தெரிஞ்சுக்கலாம். நன்றி.